We all know that Jesus said, I am the light of the world.
நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று இயேசு சொன்னது நாம் எல்லாரும் மறந்திருக்கிறோம்.
But what many people don't know is that Jesus said in John chapter 9 and verse 5 that I am the light of the world only as long as I am living in the world.
அதே சமயத்தில் இயேசு இன்னொரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், அதை நீங்கள் அநேகர் அறியாமல் இருக்கலாம். அது என்னவென்றால், யோவான் 9:5 நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார்.
And he left the earth nearly 2000 years ago.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்.
So then he stopped being the light of the world at that time.
ஆகவே அவர் அந்த உலகத்தை,
according to this word,
இந்த வசனத்தின்படி அவர் அந்த இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கையில் அவர் அதற்கு பிறகு இந்த உலகத்திற்கு ஒளியாக இல்லை.
You know, sometimes Christians believe a lot of wrong things.
சில சமயத்தில் கிறிஸ்தவர்கள் பல தவறான காரியங்களை நம்பிக் கொண்டிருக்கலாம்.
And when I show that in scripture, people think that we're preaching some strange doctrine.
இவைகளை நான் வேதத்திலிருந்து நான் காண்பிக்கும் பொழுது ஏதோ வித்தியாசமான உபதேசங்களை பிரசங்கிக்கிறார் என்று ஜனங்கள் எண்ணுகிறார்கள்.
Most Christians don't read the Bible carefully.
அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை கவனமாய் வாசிப்பதில்லை.
So they have never read a verse like this.
இதுபோல ஒரு வசனத்தை அவர்கள் வாசித்ததே இல்லை.
That Jesus was the light of the world only as long as he was in the world.
இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பரியந்தம் தான் அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருந்தார்.
But some people will say, no, Jesus is still in the world today.
சிலர் சொல்லலாம், இயேசு இன்னும் இந்த உலகத்திலே தான் இருக்கிறார்.
But see what Jesus said in John 17:11.
ஆனால் யோவான் 17:11 இயேசு என்ன சொன்னார் பாருங்க.
Everything there is an answer in scripture.
எல்லா கேள்விகளுக்கும் வேதத்திலே ஒரு பதில் உண்டு.
Jesus said in John 17:11, I am no more in this world.
நான் இனி உலகத்தில் இறேன் என்று இயேசு சொல்கிறார். யோவான் 17:11.
I believe his words.
நான் அவருடைய வார்த்தைகளை நம்புகிறேன்.
He is not in this world, he is at the right hand of the Father.
அவர் இந்த உலகத்திலே இப்பொழுது இல்லை, அவர் பிதாவினுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார்.
The Holy Spirit is in the world.
பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே இருக்கிறார்.
So when he said in John 9:5 that I am the light of the world only as long as I am in the world.
நான் உலகத்தில் இருக்கும் பரியந்தம் தான் நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று இயேசு இந்த 9:5 யோவானிலே சொல்லியிருக்கிறார் என்றால்,
when he left the earth at the ascension,
அவர் பரமேறி செல்லுகையில் இந்த பூமியை இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்.
There was no light.
அதற்கு பிறகு ஒளி இல்லை.
But 10 days later the Holy Spirit fell upon 120 people on the day of Pentecost.
ஆனால் 10 நாட்கள் கழித்து பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார்.
There were tongues of fire on top of each of them.
ஒவ்வொருவருடைய தலையின் மீதும் அக்னி நாவுகள் போல இருந்தது.
And they became the light of the world after that.
அதற்கு பிறகு அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக மாறினார்கள்.
Light is something you have to see.
ஒளி என்றால் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும்.
If you can't see it, then there's no light.
ஒன்றையும் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அங்கே வெளிச்சம் இல்லை என்று அர்த்தம்.
No one had seen God at any time.
தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை.
So even though God is light, nobody could see that light.
தேவன் ஒளியா இருந்தாலும் கூட யாரும் அந்த ஒளியை காண முடியவில்லை.
But then Jesus came.
இயேசு இந்த பூமிக்கு வந்தார்.
They could see him.
இயேசுவை மக்கள் காண முடிந்தது.
That was light.
அவர் ஒளியா இருக்கிறார்.
And then he went off.
அதற்கு பிறகு அவர் பரமேறி சென்று விட்டார்.
There was no light.
அதற்கு பிறகு ஒளி இங்கே இல்லை.
Nobody could see him.
ஏனென்றால் யாரும் அவரை பார்க்க முடியவில்லை.
But then the Holy Spirit came on the day of Pentecost.
பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார்.
And then they could see 120 people.
அவர்கள் 120 பேரை பார்க்க முடிந்தது.
They were like candles that were lit.
அவர்கள் ஒளியேற்றப்பட்டதன மெழுகுவர்த்திகளைப் போல இருந்தார்கள்.
And the tongues of fire on top of their head were just like the light on top of the candle.
அவருடைய தலைக்கு மீது அக்னி ஜுவாலை போல இருந்தது. அது அந்த மெழுகுவர்த்தியின் மேலே எரியக்கூடியதன அந்த தீபத்தை போல இருந்தது.
And this is not against scripture.
இது வேதத்திற்கு புறம்பான காரியம் அல்ல.
Jesus himself said in Matthew 5 and verse 14.
இயேசுவே மத்தேயு 5:14 சொல்லி இருக்கிறார்.
He told his disciples.
அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார்,
"You are the light of the world.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
But those 120 people on the day of Pentecost have died and gone away. They are also not here now.
ஆனால் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த கூடி இருந்த 120 பேரும் அவர்கள் மரித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் இல்லை.
Paul died.
பவுல் மரித்து விட்டார்.
But then there was a Timothy. He continued to be the light.
ஆனால் அங்கே ஒரு தீமோத்தேயு இருந்தான். அவன் அந்த வெளிச்சமாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தான்.
And many others.
இன்னும் அவனைப் போல அநேகர்.
And like that, in generation after generation after generation, God has always had a light for him.
இது போல ஒவ்வொரு தலைமுறையும் கடந்து செல்லும் பொழுது அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையிலே தேவன் எப்பொழுதுமே தமக்கு என்று பிரகாசிக்கிற ஒளிகள் வெளிச்சங்கள் இருக்க
முடியாது.
இப்பொழுது நாம் நம்முடைய சந்ததியிலே வந்திருக்கிறோம், நம்முடைய தலைமுறையிலே வந்திருக்கிறோம்.
And God is God a light.
தேவன் அவருக்கென்று வெளிச்சத்தை இந்த பூமியில வைத்திருக்கிறார்.
He raises a light up.
அவர் வெளிச்சங்களை தீபங்களை ஏற்றுகிறார்.
Whenever a Christian church compromises and does not preach the whole truth.
எப்பொழுதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ சபை உலகத்தோடு கூட ஒத்து போய் முழு சத்தியத்தையும் பிரசங்கிக்கவில்லையோ.
See, look at this bright light that's shining on my face right now.
இப்பொழுதே என்னுடைய முகத்திலே பிரகாசிக்கிற இந்த பிரகாசமான வெளிச்சத்தை பாருங்கள்.
So bright that you can't even look at it for too long.
கொஞ்ச நேரம் கூட அந்த விளக்கு அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது, அவ்வளவு பிரகாசமாய் அந்த விளக்கு எரிகிறது.
That's how the church was on the day of Pentecost.
பெந்தேகோஸ்தே நாளிலே சபையானது இப்படி தான் பிரகாசமாக இருந்தது.
But now most churches have become like this 0-watt bulb.
ஆனால் இப்பொழுது அநேக சபைகள் 0-watt நைட் லாம்பை போல மாறி விட்டது.
You see these night lamps, you can hardly see anything.
அந்த இரவு எரியக்கூடியதான அந்த விளக்கை பாருங்கள், நைட் லாம்பை பாருங்கள், அதிலே ஒன்றுமே பார்க்க முடியாது.
Why is that?
ஏன்?
Because they have not proclaimed the whole counsel of God.
அவர்கள் தேவனுடைய முழு ஆலோசனையும் சபையிலே பிரசங்கிக்கவில்லை.
They preach a little bit and not everything.
கொஞ்சம் மட்டும் பிரசங்கிக்கிறார்கள், எல்லாவற்றையும் பிரசங்கிப்பதில்லை.
For example,
உதாரணமாக
99% of churches in the world today do not preach what Jesus taught about money.
பணத்தை குறித்து இயேசு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை 99% கிறிஸ்தவ சபைகள் இன்றைக்கு பிரசங்கிப்பதில்லை.
We were just singing a song about being freed from the love of money.
பண ஆசையை நான் வெறுத்தேன் என்று இப்பொழுது நீங்கள் ஒரு பாடல் பாடினீர்கள்.
I asked who wrote that song, that's amazing.
பழைய பாடலாக இருக்கிறதே ஆச்சரியமான பாடலாக இருக்கிறது, இப்படிப்பட்ட வரிகள் எல்லாம் போட்டு பாடலை இயற்றினவர் யார் என்று நான் கேட்டேன்.
Brother Vincent said the original song was not like that, our brothers have changed it now.
உண்மையான பாடலே வரிகள் அப்படி இல்லை, இப்பொழுது நம்முடைய சகோதரர் அந்த 2-3 வரிகளை எப்படி மாற்றி இருக்கிறார் என்று சொன்னார்.
See, it's very difficult. Nobody writes such songs, you see.
யாருமே அப்படிப்பட்ட பண ஆசை வெறுத்தேன் என்றெல்லாம் வரிகளை போட்டு பாடல் கட்டுவதில்லை.
Jesus spoke many things which are not fully preached in the church today.
இன்றைக்கு சபையிலே முழுமையாக பிரசங்கிக்கப்படாத அநேக காரியங்களை இயேசு பிரசங்கித்திருக்கிறார்.
For example,
உதாரணமாக
one of the things he said we should do every day is take up the cross.
ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அவர் சொன்னார், அதாவது நாம் சிலுவையை எடுக்க வேண்டும்.
Every day he said we must take up the cross.
அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று இயேசு பிரசங்கித்தார்.
Many of us think it's very important to take a bath every day.
நம்மில் அநேகர் தினந்தோறும் குளிக்க வேண்டும், அது முக்கியமானது என்று எண்ணுகிறோம்.
That's good.
அது நல்லதுதான்.
If it's very hot you can take 2 baths a day.
மிகவும் சூடாக இருந்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 முறை கூட குளிக்கலாம்.
But I'll tell you something.
ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
If you don't take a bath every day you don't sin.
நீங்கள் தினந்தோறும் குளிக்காவிட்டால் நீங்கள் பாவம் செய்வதில்லை.
You may smell a little but you won't sin.
கொஞ்சம் சரீரத்திலே நாற்றம் அடிக்கும், ஆனால் அது பாவம் இல்லை.
So I'm not saying you shouldn't have a bath.
ஆகவே நீங்கள் குளிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. நான் தயவு செய்து தவறாய் விளங்கிக் கொண்டு குளிக்காமல் இருந்து விடாது.
What I'm trying to say is
நான் சொல்கிறது என்னவென்றால்
there is more important to take up the cross than to take a bath every day.
ஒவ்வொரு நாளும் குளிப்பது என்பதை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமப்பது என்பது அதிக முக்கியமான காரியம்.
So now you got something to remember when you take a bath.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் குளிக்க செல்கிறீர்களோ
from today
இன்றிலிருந்து
as the water falls on you
நீங்கள் தண்ணீர் உங்கள் சரீரத்திலே படும் பொழுது
say yes brother Zach told me I must take up my cross also every day.
ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணீரை மேலே படும் பொழுது படுவது போல நான் சிலுவையும் சுமக்க வேண்டும் என்று சகோதரர் ஜாக் சொன்னார்கள் என்று நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
I didn't say it. I only reminded you what Jesus said.
நான் சொல்லவில்லை, இயேசு என்ன சொன்னாரோ அதை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன், அவ்வளவுதான்.
So I'm just telling you there are so many things like this we never hear about.
இது போல பல காரியங்களை இயேசு சொல்லி இருக்கிற காரியங்களை நாம் சபைகளிலே கேட்பதில்லை.
Many years ago
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக
in Bangalore there was an interdenominational meeting.
சபை பாகுபாடற்ற ஒரு கூட்டம் நடந்தது.
On discipleship.
சீஷத்துவம் என்கிற தலைப்பிலே எல்லா சபையினரும் வந்திருந்தார்கள்.
I just went to listen to what they were all preaching there.
அவர்கள் இந்த சீஷத்துவத்தை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்பதற்காக நானும் அங்கே போனேன்.
They broke up into small groups to discuss what does it mean to take up the cross.
சிலுவை சுமப்பது என்றால் என்ன என்று சிறு சிறு குழுக்களாக பிரித்து அவர்களை கலந்து ஆலோசிக்க சொன்னார்கள்.
After it was over,
அது முடிந்த பிறகு
the moderator gave the conclusion of all these 10 groups.
இந்த 10 குழுக்களும் என்னென்ன விவாதித்தார்கள் என்பதை அங்கே நடத்துகிறவர் அதனுடைய அறிக்கையை வாசித்தார்.
He said the conclusion of the 10 groups is we don't know what it means to take up the cross.
அந்த 10 குழுக்களும் என்ன தீர்மானித்தார்கள் என்று சொன்னால் சிலுவை சுமப்பது என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை என்பதை கண்டுபிடித்தோம் என்று சொன்னார்கள். அது என்ன என்று நாம் அறிந்து கொள்ள முடியாது என்று சொன்னார்கள்.
This is the condition of Christianity.
இதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தின் நிலைமை.
What type of light is it? Like a 0 watt.
இது எப்படிப்பட்ட விளக்கா இருக்கிறது? 0 watt பல்பை போல இருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும், நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு சிறு வெளிச்சம் தான்.
God wants a bright light to shine for him.
தேவன் தமக்கென்று பயங்கரமாய் பிரகாசிக்கக்கூடிய ஒரு விளக்கு வேண்டும் என்று விரும்புகிறார்.
See what happened now when that light went off. God always gives us some example whenever we are preaching.
எப்பொழுதெல்லாம் நாம் பிரசங்கிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். இப்பொழுது பாருங்கள் அந்த விளக்கு என்ன ஆகி விட்டது
என்று.
அந்த விளக்கு அணைந்து விட்டது.
That's how it is in Christianity.
இப்படி தான் கிறிஸ்தவத்திலேயும் இருக்கிறது.
I didn't tell them to turn it off, by the way.
நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் அதை ஆஃப் பண்ணி விடுங்கன்னு முன்னாடியே நான் சொல்லவில்லை.
I don't price those tricks. I'm a servant of God.
நான் தேவனுடைய ஊழியக்காரன். இப்படிப்பட்ட
not a magician.
நான் மந்திரவாதி அல்ல. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் முயற்சி செய்வதற்கு.
Listen to what God is trying to say.
ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் கவனியுங்கள்.
Christianity has become like that.
கிறிஸ்தவமும் இப்படி தான் மாறுகிறது.
It's not the way it should be.
அப்படி இருக்க கூடாது கிறிஸ்தவம்.
Yes, coming up a little bit now after we preach.
கொஞ்சம் பிரசங்கமே ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வர ஆரம்பிக்கிறது.
Well, it should be very bright, you know.
அது இன்னும் பயங்கரமா பிரகாசமா இருக்க வேண்டும்.
That's God's will.
அதான் தேவனுடைய சித்தம்.
That responsibility lies on you.
ஆகவே இந்த பொறுப்பு உங்கள் மீது இருக்கிறது.
Because you are the new generation. I'm sort of getting older generation.
நான் இப்பொழுது பழைய தலைமுறை ஆகி கொண்டு போகிறேன். நீங்கள் தான் இந்த புதிய தலைமுறை.
But that doesn't mean I won't shine as a light. Even if I live up to 90, I'm going to be a very bright light for God.
ஆகவே நான் இப்படி சொன்னபடினாலே நான் இனிமேல் இருந்து பிரகாசிக்க மாட்டேன் என்ற அர்த்தம் அல்ல. நான் இன்னும் அதிகமாக பிரகாசிக்க போகிறேன். 90 வயது வரை வாழ்ந்தாலும் அதுவரை நான்
But
ஒளியாய் பிரகாசிப்பேன்.
You all have a big responsibility to be the light now.
ஆனால் இப்பொழுது ஒளியாய் இருப்பதற்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய பொறுப்பு இருக்கிறது.
Now what is light do? It drives away the darkness.
வெளிச்சம் என்ன செய்கிறது? ஒளி இருளை துரத்துகிறது.
Light is different from the darkness.
இருள் ஒளி இரண்டும் வித்தியாசமானது.
There is no Bible says there's no fellowship between light and darkness.
இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை என்று வேதம் சொல்கிறது.
If the darkness is black, the light is white.
இருள் கருப்பாக இருக்குமானால் ஒளி வெள்ளையாக பிரகாசமாக இருக்கும்.
The point is it's different.
குறிப்பு என்னவென்றால் ஒளியும் இருளும் வித்தியாசமானது.
And you young people must be different from the other young people around you.
வாலிபர்களாக நீங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற மற்ற வாலிபர்களை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும்.
In college,
உங்களுடைய கல்லூரியிலே,
school,
உங்களுடைய பள்ளியிலே,
in your neighborhood,
உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மத்தியிலே.
What does it mean to be a light for Jesus?
அதுதான் இயேசுவுக்கென்று ஒளியாய் இருப்பது என்பதனுடைய பொருள்.
And it's not first of all just going giving tracts to everybody.
எல்லாருக்கும் போய் துண்டு பிரதியை விநியோகிப்பது என்பது அர்த்தமல்ல.
I'm not saying you should do that.
நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
You pray and if God leads you, give a tract to someone.
நீங்கள் ஜெபியுங்கள், தேவன் உங்களை வழிநடத்துவார் என்று சொன்னால் யாருக்காவது நீங்கள் துண்டு பிரதியை விநியோகிக் கொடுங்கள்.
But your light must be different. That's what I say.
ஆனால் நான் சொல்லுகிற காரியம் முதலாவது என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும்.
When people look at you, they must say, this is different from us.
ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது இவன் நம்மளை காட்டிலும் வித்தியாசமானவனா இருக்கானே என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
The way you talk,
நீங்கள் பேசுகிற விதம்,
the way you dress,
நீங்கள் ஆடை அணிகிற விதம்,
the jokes you laugh at,
நீங்கள் எந்த ஜோக்குக்கு சிரிக்கிறீர்கள்,
the type of friendships you have,
எந்த விதமான நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள்,
it all be different from the others.
இவைகள் எல்லாம் மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு வித்தியாசமாய் இருக்க வேண்டும்.
You know, even a simple thing like when a young girl does not wear any ornaments.
ஒரு சிறு பெண் நகை அணியவில்லை என்றால்
That looks so funny in the world.
உலகத்தார்க்கு அது ஒரு வேடிக்கையாக இருக்கும்.
Because in the world they start wearing it from the time they are 3.
உலகத்திலே அவர்கள் 3 வயதா இருக்கும் பொழுதிலிருந்து அவர்கள் நகை அணிய ஆரம்பிக்கிறார்கள்.
Here is a teenage girl going to college about to get married and she's not even wearing anything. She's looking like a widow.
ஒரு டீனேஜ் பெண் வருகிறாள். அவளை பார்ப்பதற்கு விதவை போல இருக்கிறது. கழுத்திலே காதிலே ஒன்றுமில்லை என்று பார்க்கிறார்கள்.
There's something different.
ஏதோ ஒன்று வித்தியாசமா இங்க இருக்குது.
Also if she dresses very modestly, not according to all the worldly fashions where they wear tight dresses.
உலகத்திலே காணப்படுகிறதான பல்வேறு விதமான ஃபேஷன்களை போல ஆடை அணியாதபடி ஒரு தகுந்த அடக்கமுள்ள நாணமுள்ள ஒரு ஆடை அணிந்து செல்வது நிமித்தமாய்
something different about such a girl.
அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிலே ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது என்று பார்த்து
விடுவார். And say that person's different.
இந்த நபர் வித்தியாசமானவராய் இருக்கிறார் என்று ஜனங்கள் பார்ப்பார்கள்.
And you'll find she has less trouble with the boys trying to run after her.
அது மட்டுமல்லாமல்
they think she's different.
இந்த பெண் வித்தியாசமா இருக்கிறபடினாலே அநேக பையன்கள் அந்த பெண் பின்னாடி சுற்றுவதில்லை. அந்த பிரச்சனையிலிருந்தும் அந்த பெண்ணுக்கு விடுதலை
கிடைக்கிறது.
இப்பொழுது இருக்கக்கூடிய கல்லூரி சூழ்நிலையை பார்க்கும் போது அநேக பெண்களுக்கு ஆண்களுடைய தொந்தரவு அதிகம். மிகவும் ஸ்டைலாக ஆடை அணிகிறபடினாலே ஆண்கள் அதனாலே கவரப்படுகிறார்கள். பையன் கல்லூரி மாணவர்கள் கவரப்படுகிறார்கள்.
How do you think Mary, the mother of Jesus, she was maybe 18 years old when Jesus was born, 18 or 19.
Yesu pirakkumbodhu Mariyalukku 18 alladhu 19 vayadhu irundirukkum. Mariyal eppadi irundirpaal endru nenukireergal?
Younger than many of you here.
Inge irukkiravangalil anegarai kaattalum aval vayadhile kuraivaidhaan irundirpaal.
Why do you think God chose her?
ஏன் மரியாளை தேவன் தேர்ந்தெடுத்தார் என்று நினைக்கிறீர்கள்?
God looked all over Israel and said, I must choose one girl to be the mother of Jesus.
இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாய் தேவன் தேடி பார்க்கிறார். இயேசுக்கு தாயாக இருக்கும்படி நான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
Supposing Mary was wearing all these tight fitting dresses like today's girls, do you think God would have chosen her?
இன்றைய பெண்களை போல ஒரு டைட்டான ஆடையை அணிந்திருந்தால் தேவன் மரியாளை தேர்ந்தெடுத்திருப்பார் என்று நினைக்கிறீர்களா? இல்லை.
God said, no, not that one.
இல்லை, அந்த பெண் அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார்.
Or if she was all this laughing, joking, jumping around and fooling around with boys, you think God would have chosen her?
அல்லது எல்லாரும் பார்க்கும் பொழுது நன்றாக பிரித்து ஹாய் வை எல்லாம் சொல்லி ஜோக் அடித்து விடுதலையா ஃப்ரீயாய் பேசக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தால் தேவன் அவளை தேர்ந்தெடுத்திருப்பாரா?
No.
இல்லை.
There was something modest about Mary.
மரியாள் இடத்திலே ஒரு அடக்க குணம் இருந்தது.
Even as a young 19 year old girl,
ஒரு இளம் 19 வயது பெண்ணாக இருக்கும் பொழுதே
the eyes of the Lord went to and fro and picked her up.
தேவனுடைய கண்கள் இங்கும் அங்குமாய் உலாவி மரியாளை தேர்ந்தெடுத்தது.
I want you to say to you sisters, you must be like that.
சகோதரிகளே, அதுபோல நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
See, God may be preparing some young man to be his servant in this land.
இந்த தேசத்திலே தம்முடைய ஊழியக்காரனா இருக்கும்படி தேவன் யாரோ ஒருவரை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு பையனை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
For that young man,
அந்த வாலிப,
he needs a good wife.
அந்த வாலிப பையனுக்கு ஒரு நல்ல மனைவி தேவைப்படுகிறாள்.
Who knows how to live simply and be a support to him.
எளிய வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று அறிந்து அவருக்கு சகல விதத்திலும் தாங்கும்படியாக ஒரு நபர் தேவை.
God wants to train you. That is the greatest thing you can do for God in this country.
இந்த தேசத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை இருக்குமானால் இதுதான். தேவன் அதற்கு இப்பொழுதே உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்.
I know with my wife, I believe God trained her from the time she was a very young girl to be my wife.
எனக்கு மனைவியாக இருக்கும்படியாக எனக்கு இருக்கிற மனைவிக்கு தேவன் சிறு பிராயத்திலிருந்தே நல்ல பயிற்சி கொடுத்திருக்கிறார்.
And because of that, for 37 years she's been such a good wife to me.
அந்த பயிற்சியினாலே 37 ஆண்டுகளாக எனக்கு ஒரு நல்ல மனைவியாக இருந்திருக்கிறார்கள்.
That has made my ministry more than double.
அது என்னுடைய ஊழியத்தை இரட்டிப்பான விதத்திலே பெருக பண்ணி இருக்கிறது.
But if she was a stylish, proud type of person who wouldn't talk to simple people, then God wouldn't have chosen her to be my wife.
அதற்கு மாறாக எளிய மக்களிடத்திலே பேசுவதற்கு தயக்கம் கொண்டு ஒரு பெருமையாக நன்றாக ஸ்டைலாக ஆடை அணிந்து இருக்க வேண்டும், மிடுக்காக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கமுடையவர்கள் இருந்திருந்தால் தேவன் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார்.
I'm not saying these things are sin.
இவங்களெல்லாம் பாவம் என்று நான் சொல்லவில்லை.
All I say is God may not choose you for his best. He may say, okay, you can only get second best.
நான் சொல்லுவதெல்லாம் தேவன் உங்களை மேன்மையான காரியத்திற்காக தேர்ந்தெடுக்க மாட்டார். சரி, இரண்டாவது மேன்மையான காரியத்திற்காக நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்றுதான் அவர் சொல்லுவார்.
You want God's best or do you want his second best?
உங்களுக்கு தேவனுடைய மேன்மையான காரியம் வேண்டுமா அல்லது இரண்டாவது நிலையில் இருக்கிறதே போதுமா?
The same thing with you young brothers.
அதே போல வாலிப சகோதரர்களே, உங்களுக்கும் தான்.
See, you got to be different from the other young men around you.
உங்களை சுற்றிலும் இருக்க மற்ற வாலிபர்களை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும்.
Think of how Jesus was when he was in school.
இயேசு பள்ளியில் இருந்தபொழுது எப்படி படித்திருந்திருப்பார் என்று எண்ணி பாருங்கள்.
When my children were going to school,
என்னுடைய பையன்கள் ஸ்கூலுக்கு போகும்போது,
that's what I told them.
அவங்களுக்கு இதை தான் நான் சொன்னேன்.
I said, think of how Jesus was when he was 12 13 years old and going to school.
இயேசுவுக்கு 12 13 வயதா இருக்கும் பொழுது ஸ்கூலுக்கு எப்படி போயிருந்திருப்பார் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள்.
In school we have friends. All children have friends in school.
ஸ்கூல்ல எல்லா பிள்ளைகளுக்கும் நமக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள்.
And I'm sure Jesus had friends.
இயேசுவுக்கும் நண்பர்கள் இருந்திருப்பார்கள்.
But what sort of friends did he have?
ஆனால் இயேசுவுக்கு எவ்விதமான நண்பர்கள் இருந்திருப்பார்கள்?
Do you think his friends would have been all the rich people coming with their fancy dresses?
அங்கே பலவிதமான ஆடைகளை அணிந்து வரக்கூடிய பணக்கார வீட்டு பையன்களா இருந்திருப்பார்களா இயேசுக்கு நண்பர்கள்?
They didn't have cars those days. Maybe they had chariots driven by horses as the rich people used to send their children to school.
அந்த நாட்களில் கார்கள் இல்லை. ஆகவே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, பணக்கார வீட்டு பிள்ளைகளை ரதத்திலே உட்கார வைத்து குதிரையிலே கொண்டு வந்து பள்ளிக்கு விட்டிருந்திருப்பார்கள்.
I don't think Jesus was mostly friendly with such people.
அப்படிப்பட்ட நண்பர்களோட பையன்களோட கூட இயேசு நண்பராக இருந்திருக்க மாட்டார் என்று எண்ணுகிறேன்.
I'm not against rich people's children.
பணக்காரர் வீட்டு பிள்ளைகளுக்கு நான் எதிராக இல்லை.
But generally speaking, I found rich people's children are very proud.
பெருமை பொதுவாக பேசும்போது பணக்காரர் வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் பெருமையாக இருக்கிறார்கள்.
They think they are more they're superior to all the other children.
மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் நாங்கள் மேன்மையானவர்கள் என்றதான ஒரு எண்ணம் அவர்களுக்கு வருகிறது.
I don't think Jesus would ever have mingled with such children.
இயேசு அப்படிப்பட்டவளோடு கூட அவர் பழகி இருந்திருக்க மாட்டார்.
I think he would have mingled with the poor and somebody whose clothes are a bit torn or who's got who's a bit lame.
ஆடை அவ்வளவு புதிய ஆடையாக இருந்திருக்காது, கொஞ்சம் கிழிந்திருக்கும், அல்லது ஏதாவது ஒரு குறை இருக்கும். அப்படிப்பட்ட மக்களோடு கூட தான் நண்பராய்
பழகியிருப்பார்.
கொஞ்சம் கால் நொண்டி நொண்டி நடக்கிறவர்கள், திக்கு வாயர்கள், அது போல அங்கவீனம்
உள்ளவர்கள்.
அப்படிப்பட்டவர்களோடு கூட யாருமே நண்பராய் மாற
விரும்புவதில்லை.
அருகாமையில போயிருந்திருப்பார்.
You want to be like Jesus from the time you are 12 13 years old?
12 13 vayasa irukkumbodhu nee yesu pole irukka virumburaya?
I used to tell my children this.
Naan en pilligalukku ipdi solugiren.
See, if you are good at maths,
nee kanakku paadathile nee nalla you nalla payana irundal,
look for somebody in your class who is very poor, is always failing in maths and go and sit with him and teach him something.
Eppozhume kanakku theriyatha oru payan, adikadi fail aagura payan, avanodu kuda pakkathile ukkarndu avanukku kanakku solli kodu.
Don't just be happy you got 100%.
Enakku 100 mark kadaithu vittad endru nee sandoshama irukka vendam.
That's not going to get you anything in heaven.
Adu paralogathile ungalku ondraiyum petru tharadu.
But learn to help others.
Mattoru udhavi seiya kattrukol.
And you know, you start like that,
இப்படி நீ ஆரம்பிக்கும் பொழுது
God will reward you.
தேவன் உனக்கு பலன் தருவார்.
I've seen that.
நான் அதை பார்த்திருக்கிறேன்.
One of my boys used to do that.
என்னுடைய பையன்களில் ஒரு பையன் அப்படி செய்வான்.
After the class was over, school was over, he'd sit with one of those boys and one of those poor boys who was not good at maths and help him with his arithmetic.
பள்ளி முடிந்தவுடன் அங்கே கணக்கு வராத ஒரு பையனுக்கு என்னுடைய பையன் பக்கத்தில் உட்கார்ந்து ஸ்கூல் முடிந்தபோது சொல்லி கொடுப்பான்.
And today God is using him to preach the word.
இன்றைக்கு என்னுடைய பையனை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக பயன்படுத்துகிறார்.
I want to tell you, be faithful to try and be like Jesus in your school.
உங்களுடைய ஸ்கூலிலே இயேசுவை போல வாழ்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள், முயற்சியிடுங்கள்.
Do you think Jesus would have laughed at all the dirty jokes other boys were saying?
மற்ற பையன்கள் எல்லாம் அடிக்கிற அசுத்தமான ஜோக்குகளுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சிரித்திருந்திருப்பாரா?
He would have just left that company and gone and mingled with other people.
அவர் அப்படியே நேசா அந்த இடத்தை விட்டு விலகி வேறு மக்களோடு கூட வேறு பையன்களோடு கூட சேர்ந்திருப்பார்.
The boys in the school said, "Hey, this boy is different."
அவர் பள்ளியில் இருக்க மற்ற பையன்கள் எல்லாம் இந்த பையன் வித்தியாசமானவனா இருக்கானே என்று சொல்லிட்டாங்க.
They called him some bad names.
அவனை பார்த்து ஒரு கெட்ட பெயரை கூட சொல்லி கூப்பிட்டிருப்பார்கள்.
He was different.
அவர் வித்தியாசமானவராய் இருந்தார்.
Childhood he was different.
சிறு பிராயத்திலிருந்து அவர் வித்தியாசமானவராய் வளர்ந்தார்.
And I want to say to you, you can be different.
நீங்களும் வித்தியாசமானவர்களாக இருக்க முடியும் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
You can have a desire for God's word.
தேவனுடைய வார்த்தையின் மேலே உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்க முடியும்.
People must see that you are different.
நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை ஜனங்கள் பார்க்க வேண்டும்.
Don't be ashamed to be different.
வித்தியாசமாக இருப்பதற்கு வெட்கப்பட வேண்டாம், கூச்சப்பட வேண்டாம்.
See, we never had any television in our home in the years when our children were growing up.
எங்களுடைய பிள்ளைகள் வளரும் பொழுதெல்லாம் எங்கள் வீட்டிலே டிவி கிடையாது.
I never took them to any cinemas.
எந்த சினிமாவுக்கும் நான் என்னுடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு போனது கிடையாது.
They used to go to school.
ஆகவே அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது
in the school they're all talking about some latest cinema, some story over there.
அங்கே சினிமாவிலே அப்பொழுதுதான் ரிலீஸ் ஆன கதைகளை பற்றிலாம் மாணவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள்.
My children would be dumb because they didn't know anything about it.
என்னுடைய பிள்ளைகளுக்கு சினிமா பத்தி ஒண்ணுமே தெரியாதனால அப்படி ஊமைய போல வாய மூடிட்டே இருப்பாங்க.
Then they would have quiz programs with all the some questions about the film stars and all that. My children would get zero.
சில சமயத்துல அங்கே வினா விடை போட்டி நடத்துவார்கள். அதிலே இந்த படத்துல நடித்தவர் யார், இந்த நடிகை யார், இந்த நடிகை எந்த ஊர் எல்லாம் கேட்பார்கள். அதுல எல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு சைபர் மார்க் தான் வாங்குவாங்க.
Film song which somebody was singing.
அல்லது இந்த இப்பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள் இந்த மியூசிக் எந்த படத்துல வருகிறது என்று கேட்பார்கள்.
I used to tell my boys, we are different, that's all.
நான் என்னுடைய பையன்களுக்கு சொல்லுவேன், நான் வித்தியாசமானவர்கள் பா.
I'm not going to take you to the cinema just for you to win that quiz competition.
அந்த quiz programல ஜெயிப்பதற்காக நான் உங்களை சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன்.
Better you don't get any prize there.
அங்கே பிரைஸ் வாங்காட்டியும் பரவாயில்லை, அதுதான் நல்லது.
If you live a God fearing life, he will honor you.
தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை வாழ்ந்தால் தேவன் உன்னை கனப்படுத்துவார்.
See, if your parents have not taught you that, I want to teach you that.
உங்களுடைய பெற்றோர்கள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலனா நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்பறேன்.
Honor God when you are young.
வாலிபராய் இருக்கும் பொழுது தேவனை கனம் பண்ணுங்கள்.
God will honor you.
தேவனை கனம் பண்ணுவார்.
I tell you, I mean, I look at you just like I look at my own children.
என்னுடைய சொந்த பிள்ளைகளை பார்ப்பது போல நான் இப்பொழுது உங்களை பார்க்கிறேன், உங்களை பார்த்து சொல்கிறேன்.
I always felt that the young people in the church are my own sons and daughters.
சபையில் இருக்கக்கூடிய வாலிப சகோதரர்கள் வாலிப சகோதரிகளை எப்பொழுதுமே என்னுடைய சொந்த மகன்களை போல மகள்களை போல நான் பார்க்கிறேன்.
I would say to you like my own sons and daughters, be different from the others in your school and college.
ஆகவே என்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்கிறேன், கல்லூரியிலே பள்ளியிலே மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருங்கள்.
Don't imitate them.
அவர்களை பார்த்து காப்பீடிக்க வேண்டாம்.
Because you have to be a light.
ஏனென்றால் நீங்கள் ஒளியா இருக்க வேண்டும்.
It doesn't matter if they laugh at you.
அவர்கள் உன்னை பார்த்து சிரித்தால் அது ஒரு பொருட்டல்ல.
And doesn't matter if you don't know all the worldly things they know.
அவர்களுக்கு தெரிந்திருக்கிற உலக காரியங்களை உனக்கு தெரியாட்டி பரவாயில்ல.
And nowadays there are so many dirty jokes, dirty pictures, all types of things they circulate in school and college.
இன்றைக்கு பள்ளியிலேயும் பார்த்தாலும் சரி கல்லூரியிலேயே பார்த்தாலும் சரி அசிங்கமான படங்களையும் அசிங்கமான ஜோக்குகள் எல்லாம் அவங்க ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக் கொள்கிறார்கள்.
You know that all the talk among young people now is about sex.
இன்றைக்கு எல்லா வாலிபர்கள் மத்தியிலே பேசக்கூடிய பேச்சு எதை பத்தினா செக்ஸ பத்தி தான் பேசுறாங்க.
Because that's what they see in the cinema.
சினிமாவுல அத தான் அவங்க பார்க்கறாங்க.
That's all they read in their dirty books.
அசுத்தமான கதை புத்தகங்களிலே பத்திரிகைகளிலே இத தான் வாசிக்கறாங்க.
There is a great area where you can be different.
இது ஒரு பெரிய பகுதி. இந்த இடத்துல நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்க முடியும்.
Where you can keep yourself pure.
நீ உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள்ள முடியும்.
I know it is much more difficult for you to keep yourself pure today than it was for me 50 years ago.
50 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு அந்த காலத்தில் சுத்தமா என்னை காத்துக் கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததோ அதை விட இப்ப நீங்க வாழக்கூடிய காலம் அதிக கஷ்டமா இருக்குன்றது எனக்கு தெரியும்.
And I know it is more difficult for you than it was for my children when they were in school 20 years ago.
என்னுடைய பிள்ளைகள் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிச்சாங்க. அப்போ உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது இப்போ உள்ள சூழ்நிலை அதை விட கஷ்டமான சூழ்நிலை தான்.
It's much more difficult for you because the world has become so evil.
இந்த உலகம் ரொம்ப தீமையான உலகமா மாறிடுச்சு, கெட்ட உலகமா மாறிடுச்சு. அதனால உங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றது கஷ்டமா தான் இருக்கும்.
The Bible says.
ஆனாலும் வேதம் சொல்கிறது.
There is a wonderful promise for all of you.
உங்கள் எல்லாருக்கும் ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இங்கே இருக்கிறது.
Don't know this verse, you must remember it in 2 Corinthians 12 and verse 9.
உங்களுக்கு இந்த வசனம் தெரியாவிட்டால் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம்.
You know, one of the things I'm really happy about people in our church.
நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய மக்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால்,
everybody comes to the meeting with the Bible.
எல்லாருமே கூட்டத்துக்கு பைபிள் எடுத்துட்டு வராங்க.
When I turn to a verse, I see you all looking down, which is a very good thing.
நான் ஒரு வசனத்தை எடுக்கும் பொழுது நீங்களும் அந்த வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து பைபிளை புரட்டி எடுக்கிறீங்க. அது ரொம்ப நல்ல காரியம். உங்களை மெச்சிக் கொள்கிறேன்.
I preach in some churches in America.
அமெரிக்காவில் சில சபையில நான் பிரசங்கம் பண்ணும்போது,
and I say, let's turn to this verse.
நாம் இந்த வசனத்துக்கு திருப்போம் என்று சொல்வேன்.
They're still looking at me. They don't have a Bible.
அவங்க எல்லாம் என்னைய பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பைபிள் கிடையாது.
It's pathetic. I have to tell them, listen, please bring a Bible to the meeting.
பரிதாபமான காரியமா இருக்கு. நான் உங்களை பார்த்து தயவுசெய்து கூட்டத்துக்கு வரும்போது பைபிள் ஒண்ணு இருக்கு, அதை கொண்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு.
That's a very good habit.
இது மிகவும் நல்ல ஒரு பழக்கம்.
And whenever you hear a verse quoted in the meeting, turn to that verse.
எப்பொழுதெல்லாம் கூட்டத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறதோ வேதத்தை புரட்டி அந்த வசனத்தை எடுங்கள்.
Study that Bible.
அந்த உங்கள் வேதத்தை வாசியுங்கள், படியுங்கள்.
If I were to show you my first Bible, the first Bible that I bought about 46 years ago,
46 வருஷங்களுக்கு முன்பாக நான் வாங்கின முதல் வேதாகமத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன்னா,
almost every page has got underline, color, shading, and I studied it so much.
எல்லா பக்கத்திலயும் பாத்தீங்கன்னா அது அடி கோடிட்டு இருக்கும், கலர் போட்டிருப்பேன், ஒரு அடையாளம் போட்டிருப்பேன், இப்படியே எல்லாத்தையும் படிச்சிருக்கேன்.
Because I studied it.
ஏன்னா நான் அப்படி படிச்சேன்.
இன்னொரு
வசனத்தோட கூட ஒப்பிட்டு பாக்குறேன், படிக்கிறேன்.
Here is a great verse.
இங்க ஒரு நல்ல வசனம் இருக்கு.
2 Corinthians 12 verse 9.
2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம்.
When Paul had a great difficulty which was not solved.
பவுலுக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்த பொழுது,
he had a physical sickness which God did not heal him from.
தேவனுக்கு தேவன் அவனை குணமாக்காத ஒரு சரீரத்திலே ஒரு வியாதி பவுலுக்கு இருந்தது.
Sometimes God does not answer our prayer.
சில சமயத்திலே தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதில்லை.
I can't say he doesn't answer. He does answer, but the answer is no.
ஜெபம் பதில் கொடுப்பதில்லை என்று நான் சொல்ல முடியாது. பதில் கொடுக்கிறார், ஆனால் அந்த பதில் இல்லை என்று வருகிறது.
I believe God answers all prayers.
தேவன் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறார்.
I don't know whether I've said that here before, but I've said it in many places.
பல இடங்களிலே சொல்லி இருக்கேன், இங்க சொன்னா இல்லையா எனக்கு தெரியல.
But it's like the traffic lights. How many lights are there in a traffic lights?
Traffic signal எத்தனை லைட் இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
3.
3.
First stop is
மொதோ என்ன கலர்?
Red. Then
அதுக்கு அப்புறம்
orange.
Orange. மூணாவது
green. Okay.
பச்சை.
What does red mean?
சோப்பு உள்ள கரைஞ்சு என்ன செய்யணும்?
Stop. Orange means
orange na
get ready but wait
ana kaathirukanum.
Of course in India nobody obeys that, but that meaning is wait.
India la yarum adhukku kill pidiradala ana adhu artham adha ready ah irunga ana wait pannunga nu.
Green means
pachana
go
po.
So when you pray
neenga jabikkum bodhu
you get one of these three answers from God.
Devanudhu indha moonru badhilgal edhaachum oru badhil kandippa varum.
No
illai
wait
kaathiru.
Maybe next year you'll get it.
அடுத்த வருஷம் ஒருவேளை கிடைக்கலாம்.
Or yes.
இல்லாவிட்டால் ஆம்.
So he answers every prayer.
ஆகவே எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிறார்.
And the wonderful thing about heaven's traffic lights is the power supply never goes off. It is always one of these lights will be there.
பரலோகத்தில் இருக்கக்கூடிய டிராபிக் சிக்னலுக்கு பவர் கட்டே கிடையாது. எப்பவுமே பாத்தீங்க ஏதாவது ஒரு லைட் இருந்துட்டே இருக்கும். ஆஃப் பண்ணவே மாட்டாங்க.
In Bangalore also sometimes power goes off, you don't know what is red or green or you don't know anything what is happening.
Bangalore கூட சசிமே பவர் கட் ஆயிருது. இப்ப ரெட் லைட் ஏறிதா பச்சை லைட் ஏறிதானே தெரியாது, போறதா நிக்கிறதா.
Heaven's traffic lights are always burning.
ஆனால் பரலோகத்திலே இருக்கக்கூடிய அந்த டிராபிக் லைட் எப்பவும் எரிந்துட்டே இருக்கும்.
Every prayer you ever pray,
நீ ஜெபிக்கக்கூடிய எல்லா ஜெபத்துக்கும் ஒவ்வொரு ஜெபத்துக்கும்
will get an answer.
ஒரு பதில் கண்டிப்பா வரும்.
Be red, orange or green.
அது சிவப்போ ஆரஞ்சோ.
And if it is orange, don't follow all these Indian traffic rules. You just wait.
Orange light erinjaduna indiyargal follow pandrathu pinpatrathu pola neenga pinpatravanda neenga kaathirunga.
It means wait.
Orange light erinja odane illa selaver poidranga kaathirukanum.
Supposing you are 14 years old, you say Lord give me a good wife.
14 வயசு பையன் ஆண்டவரே எனக்கு நல்ல மனைவி தாங்கன்னு ஜெபம் பண்றான்.
What light do you think God will show you?
ஆண்டவர் என்ன கலர் லைட் காமிப்பார்?
No, I don't think he'll show you red.
Red kaamikka matar.
He'll show you orange.
Orange kaamipar.
Don't think he'll show you green.
Pachcha kaamipar nenikka venda.
And don't rush when it is orange.
Agave orange color light eriyumbodhu neenga paattukku vegavama poi neenga kalyanam panniraadhu.
Because you can have an accident.
Ena oru vibathu yerpattidum.
That's always what happens to young people when they rush when God says wait.
Andavar kaathirunu solumbodhu ivunga துரிதப்பட்டு போகும்போது விபத்து தான் நடக்குது.
ஆக்சிடென்ட் டெஃபினெட்லி.
கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விபத்து நடக்கும்.
சப்போசிங் யூ ஆர் சேயிங் லார்ட் ஐ வாண்ட் டு மே திஸ் கேர்ள் இஸ் such a beautiful girl but only thing she is not born again.
ஆண்டவரே இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா ஒரே ஒரு காரியம் அவ வந்து ரசிக்கப்படல.
She likes me also very much.
அவளுக்கு என்னையும் பிடிக்குது.
What light will shine then?
அங்க என்ன லைட் எரியும்?
Only the girls are answering. I'm asking the boys.
இந்த கேள்விக்கு பெண்கள் தான் பதில் சொல்றாங்க. நான் பையங்களை கேட்கிறேன்.
What will he show? I hope you'll remember that when your time comes.
உங்க நேரம் காலம் வரும்போது இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன்.
Don't marry an unbeliever.
அவிசுவாசிய ரட்சிக்கப்படாத பொண்ணை கல்யாணம் செய்யவே கூடாது.
Even if your parents take a torch light and show you green light, don't go by that.
சில சமயம் அப்பா அம்மா பச்சை லைட் காம்பாங்க. ஆமா சொல்லிருப்பா, ஆமா சொல்லிருப்பா அந்த பொண்ணுக்குன்னு. அப்ப நீ ஏமாந்து போயிட கூடாது.
You say your parents, that is only torch light. God's light says red.
அப்ப நீங்க சொல்லுங்க இந்த டார்ச் லைட் நான் வந்து காட்ஸ் லைட் தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும்.
So God says don't marry an unbeliever.
ஆகவே தேவன் அவிசுவாசியை இரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணை திருமணம் செய்ய கூடாதுன்னு
சொல்றார். A Christian is to be different from the rest of the world.
மீதி உள்ள உலகத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவன் வித்தியாசமானவனா இருக்க வேண்டும்.
I think I first gave my life to Jesus when I was 13 but I didn't know whether he accepted me.
முதல் முதல் என்னுடைய வாழ்க்கை இயேசுக்கு நான் 13 வயசா இருக்கும்போது ஒப்பு கொடுத்தேன். அது அவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையானு எனக்கு தெரியல.
That's the first time I said Lord Jesus come into my heart.
அப்பதான் முதல் முறையாக இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று 13 வயசுல நான் கேட்டேன்.
But for 6 years I was never sure whether Jesus accepted me or not.
ஆனா இயேசு என்னை ஏற்றுக்கொண்டாரா இல்லையானு 6 வருஷம் எனக்கு நிச்சயமே இல்லாம இருந்துச்சு.
And when I was 19 and a half that's when I was sure. Oh, I'm sure Jesus has accepted me.
இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார்ன்றது நிச்சயம் எனக்கு 19 வயதில இருக்கும்போது தான் வந்தது.
But during those 6 years
அந்த 6 ஆண்டுகள்
I must have asked Jesus to come into my heart maybe 100 times or 500 times I don't know.
எனக்கு தெரியாது அந்த இடைப்பட்ட காலத்திலே 100 முறையோ அல்லது 500 முறையோ இயேசுவே என் உள்ளத்துல வாரும் இயேசுவே என் உள்ளத்துல வாரும் என்று கேட்டிருந்திருக்கிறேன்.
You know because I grew up in a God fearing family.
நான் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு குடும்பத்துல நான் பிறந்து வளர்ந்தேன்.
You asked me today when were you born again?
ஆக இன்னைக்கு நீங்க என்னைய பார்த்து இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க பிரதர்னு கேட்டா
I don't know.
எனக்கு தெரியாது எப்பனு.
I know when I was sure.
எப்ப எனக்கு அந்த நிச்சயம் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியும்.
That is when I that also date I don't remember. Sometime when I was about 19 and a half.
எனக்கும் அந்த தேதி எல்லாம் எனக்கு ஞாபகம் கிடையாது. ஏதோ 19 வயது இருக்கும்போது எனக்கு அது நிச்சயம் வந்தது.
I was reading John chapter 6.
ஒரு நாள் யோவான் 6 அதிகாரம் நான் வாசித்துட்டே இருந்தேன்.
I was reading verse 37.
37 வசனத்தை வாசித்தேன்.
In the last part of that verse
37 வசனம் கடைசி பகுதியில்
it says no one who comes to the one who comes to me I'll never cast out.
என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு.
And I said, Lord, I have come to you many times.
ஆண்டவரே, நிறைய நேரம் நான் உங்ககிட்ட வந்திருக்கனே.
At least 100 times.
குறைந்தபட்சம் 100 முறையாச்சும் நான் வந்திருக்கேன் ஆண்டவரே உங்ககிட்ட.
The Lord said, I never cast you out.
ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை புறமே தள்ளுவதில்லை.
And I said, Lord, today
ஆண்டவரே,
I believe that.
இன்றைக்கு நான் அதை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொன்னேன்.
Do you believe that?
நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா?
You believe that Jesus has not cast you out.
தேவன் உங்களை புறம்ப தள்ளல அப்படின்றத நீங்க நம்புறீங்களா?
You know, even though I may have first asked Jesus to come to my heart when I was 13.
முதல் முறை 13 வயசா இருக்கும்போது நான் இயேசுவை உள்ளத்துல வாரம் நான் கேட்டிருந்தாலும் கூட,
until I was sure,
அந்த நிச்சயம் எனக்கு வர்ற வரைக்கும்
I could not grow in the Christian life.
நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர முடியல.
Until you are sure that Jesus has accepted you, you will not grow in the Christian life.
இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கற நிச்சயம் உங்களுக்குள்ள வர்ற வரைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர முடியும்.
You know, some people can say the exact date they were born again.
ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த நாள்ல இத்தனாம் தேதியில ரட்சிக்கப்பட்டேன்னு
சொல்லுவாங்க. 16th of July 1999 I accepted Christ.
16ஆம் தேதி ஜூலை மாதம் 1999 வருஷம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சிலர் சொல்றாங்க.
I can't say that.
ஆனா என்னால அதை சொல்ல முடியல.
The date is not the important thing.
அங்க இருக்கிற முக்கியமான காரியம் தேதி கிடையாது.
So if you don't know the date, don't think you're not born again.
உங்களுக்கு தேதி தெரியல அப்படினா நான் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி நீ நினைக்க வேண்டாம்.
You know, supposing you ask somebody, when is your birthday?
உங்க பிறந்தநாள் எப்பன்னு கேக்குறாங்க.
I don't know.
எனக்கு தெரியல பிறந்தநாள்.
Oh, then you're not alive, you're dead.
அப்ப நீ பிறக்கவே இல்ல, நீ செத்து தான் போயிட்டேன்னு
சொன்னா? No.
இல்லை.
There are a lot of people in our villages and even your parents, some of them, they may not know their birthday.
கிராமங்களில நிறைய பேர் இருக்காங்க. சில சமயத்துல உங்களுடைய பெற்றோரே இருக்காங்க, அவங்களுக்கு தாங்க பர்த்டே தெரியாது, பிறந்தநாளே தெரியாது.
So what?
அதனால என்ன?
Are they healthy?
இப்ப ஆரோக்கியமா இருக்காங்களா?
It doesn't matter if you don't remember your new birthday.
ஆகவே உங்க புது பிறந்தநாள கூட நீங்க ஞாபகம் வைக்கல அல்லது தெரியலன்னா கூட பரவாயில்ல.
Are you healthy?
ஆரோக்கியமா இருக்கீங்களான்றத கேள்வி.
That's the important thing.
இதுதான் முக்கியமான காரியம்.
Not date.
நாள் முக்கியமல்ல.
Even baptism in the Holy Spirit.
பரிசுத்தாவின் அபிஷேகம் கூட.
Some people remember the day.
சில பேர் அந்த நாள் பெற்றுக்கொண்ட நாளை ஞாபகம் வச்சிருக்காங்க. நல்லது.
But the important thing is, are you filled with the Holy Spirit today?
ஆனால் இன்றைக்கு அந்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறாயா என்பதுதான் முக்கியம்.
So remember, when you come to Jesus, he will never cast you out.
ஆகவே இயேசு உண்டே நீ வரும்பொழுது அவர் ஒருபோதும் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை.
If you have come to Jesus any time in your whole life.
ஆகவே உன்னுடைய முழு வாழ்க்கையில எப்போதாவது இயேசு உண்டே நீ வந்திருந்தால், உண்மையோட உண்மையுள்ள இதயத்தோட வந்திருந்தா,
Lord Jesus,
ஆண்டவரே இயேசுவே,
I want you to come into my heart.
நீங்க என் உள்ளத்துல வரணும் ஆண்டவரே.
என்
பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே.
Make me a child of God.
என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்க ஆண்டவரே.
The day you said that sincerely, he accepted you.
இப்படி உண்மையாய் நீ சொன்ன அந்த நாள்ல இயேசு உன்னை ஏற்றுக்கொண்டார்.
You say, but I never felt anything.
ஆனா எனக்கு ஒண்ணும் உணர்ச்சி இல்லையே அப்படி சொல்றீங்க.
I've never felt anything either for 46 years.
நானும் இந்த 46 வருஷமா எனக்கு அந்த உணர்வே இல்ல.
I live by faith, not by sight.
விசுவாசத்தால தான் நான் வாழ்கிறேன், தரிசித்து நடக்கவில்லை.
Which is better?
எது நல்லது சொல்லுங்க பாப்போம்.
To see or not to see?
பார்த்து நடக்கிறது நல்லதா அல்லது பார்க்காம நடக்கிறது நல்லதா, மேன்மையானதா?
Is it better to see Jesus physically and believe in him or not see Jesus and believe in him? Tell me which do you think is better?
இயேசு சரீரப்பிரகாரமா பார்த்து அப்பதான் நான் நம்புவேன் சொல்லி விசுவாசிக்கிறது நல்லதா, இல்ல பார்க்காம நான் இயேசுவை நம்புவேன் சொல்லி விசுவாசிக்கிறது நல்லதா?
What do you think is better?
எது பெட்டர்?
Is there a verse like that?
அப்படி வசனம் இருக்கா? இருக்கா? என்ன வசனம்?
As in John chapter 20. I am very proud of you young people. You all know the Bible.
நீங்க எல்லாரும் வேதத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களை குறித்து நான் பெருமையாக இருக்கிறேன், பெருமைப்படுகிறேன்.
John chapter 20.
யோவான் 20 அதிகாரம்
29.
29 வசனம்.
Jesus told Thomas.
இயேசு தோமாவை பார்த்து சொன்னார்.
But who is he? He said, unless I see, I won't believe.
நான் அவரை காண மட்டும் விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னான்.
Okay, the Lord said.
சரி என்று ஆண்டவர் சொன்னார்.
Verse 29, because you have seen, you have believed. Blessed are those who did not see and still believe.
நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார்.
So Thomas was not as blessed as we are.
ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது போல தோமா ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன்.
Difficult to believe that, right?
நம்புறது கஷ்டமா இருக்கல?
They say, oh, how lucky they were to see Jesus and hold his hands and all that.
ஐயோ, இயேசுவை பார்க்கிறதுக்கு அவன் எவ்வளவு அதிர்ஷ்டசாலியா இருந்திருக்கணும், இயேசுனுடைய கையில் ஆணி பாய்ந்த துவாரங்களை எல்லாம் தொட்டு பார்த்தானே, அவன் லக்கியா இருக்கணும்னு சொல்லி நினைப்பான்.
They are more blessed.
அவர்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம நினைக்கிறோம்.
பட் ஐ பிலீவ் வாட் ஜீசஸ் செட்.
ஆனா நான் இயேசு என்ன சொன்னாரோ அதை தான் நான் நம்புறேன்.
that the one who is more blessed is the one who has not seen.
காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான்.
I've never seen.
நான் பார்த்ததே இல்லை.
Never seen an angel. I've never seen Jesus.
நான் இயேசுவை பார்த்ததில்லை, தூதனையும் பார்த்ததில்லை.
But I believe.
ஆனா நான் விசுவாசிக்கிறேன்.
And my faith is strong.
என்னுடைய விசுவாசம் வலிமுள்ளதா இருக்கு.
Stronger and stronger and stronger.
அது இன்னும் வலிமுள்ளதாய் பலமுள்ளதாய் மாறிக்கொண்டே போகிறது.
I've never heard God speak to me in my this year.
இந்த காதுனால இயேசு பேச சத்தத்தை நான் கேட்டதே இல்லை.
I've never seen vision of angel or any such thing.
தூதனை பற்றியோ யாரை பற்றியோ தரிசனத்தையும் கண்டதில்லை.
God has not transported me to heaven any time.
எப்போதுமே தேவன் என்னை பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போனதே கிடையாது.
I have lived by faith for 46 years.
46 வருஷமா நான் விசுவாசித்தினால வாழ்ந்திருக்கிறேன்.
And my life is strong.
என்னுடைய வாழ்க்கை உறுதியா இருக்கிறது.
God has given me victory over sin.
தேவன் பாவத்தின் மீது எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார்.
God has given me light on his word.
தேவனுடைய வார்த்தையிலே எனக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார்.
I don't need these other things.
மற்ற காரணங்கள் எனக்கு தேவையில்லை.
So don't get discouraged when other people say I saw this, I saw that, I saw an angel, I saw a vision.
நான் தரிசனத்தை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அப்படி வரத பார்த்தேன் சொன்னால நீங்க அதை பார்த்து சோர்வடைய வேண்டாம்.
Look at their life. Even though they say they see so many things, they still love money and live for this world.
இப்படி பல காரியங்களை பார்த்தாலும் அவர்கள் இன்னும் பணத்தை நேசிக்கிறார்கள், உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
They fight and quarrel in their homes.
வீட்ல சண்டை போடுறாங்க, பிரச்சனை பண்றாங்க.
What is the use?
என்ன பிரயோஜனம் தரிசனத்தை
பார்த்து? I'm more blessed.
நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்.
I have not seen.
நான் பார்க்கவில்லை.
And God's given me victory.
தேவன் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார்.
I don't fight with anybody in my home.
என்னுடைய வீட்டிலே யாரோடும் கூட குடும்பத்திலே சண்டை போடுவதில்லை.
I don't fight with anybody in the world.
உலகத்திலேயும் யாரோடும் கூட சண்டை போடுவதில்லை.
Not because I saw an angel, it's because I've never seen anything, I believe.
நான் தூதனை பார்த்தபடினாலே அல்ல, நான் ஒன்றையும் பார்க்கவில்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன்.
But I want all of you to be sure that you have become children of God.
ஆனால் நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன் என்ற நிச்சயத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
And there are two ways to be sure.
இந்த நிச்சயத்தை பெறுவதற்கு ரெண்டு வழி இருக்கு.
And you need both.
உங்களுக்கு அந்த ரெண்டு வழிகளும் தேவை.
Like all these electric wires, you'll always find two wires.
இங்கே பார்க்கிறீர்களா இந்த மின்சார வயர்கள் எல்லாம் பார்க்கல, எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வயரா தான் போகும்.
You'll never get electricity with only one wire.
ஒரே ஒரு வயரை வச்சீங்கன்னா கரண்டே வராது.
Positive, negative.
ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு வயர் தேவைப்படுகிறது.
Always need two wires.
எப்பவுமே ரெண்டு வயர் தேவைப்படுகிறது.
In the switch, when those two wires touch, the light comes on.
நம்ம சுவிட்சை போடும்போது இந்த ரெண்டு வயரும் தொடும் பொழுது அங்கே விளக்கு எரிகிறது.
There are two witnesses like that.
அதே போல இரண்டு சாட்சிகள் இருக்கிறது.
One is what God's word says.
ஒன்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற சாட்சி.
Jesus says, him that cometh to me I'll never cast out.
இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறமே தள்ளுவதில்லை.
The second.
இரண்டாவது சாட்சி.
The Holy Spirit inside says you are a child of God.
நீ தேவனுடைய பிள்ளை என்று பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து சாட்சி கொடுக்கிறார்.
You need both witnesses.
ஆகவே இந்த இரண்டு சாட்சிகளும் உங்களுக்கு தேவை.
The light comes on.
அங்கே வெளிச்சம் பிரகாசிக்கிறது.
So people ask me,
ஜனங்கள் என்கிட்ட கேக்குறாங்க,
how to know I'm a child of God?
நான் தேவனுடைய பிள்ளைன்னு எப்படி தெரிஞ்சிக்கிறது?
I'll never tell you.
நான் சொல்ல மாட்டேன்.
Because I'm not one of those witnesses.
என்றால் நான் அந்த சாட்சிகளில் ஒரு ஆள் கிடையாது.
God's word and the Holy Spirit, those are the two witnesses.
தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் இவர்கள் தான் இந்த இரண்டு சாட்சிகள்.
I have never gone to anybody and said, oh, you're a child of God.
அவன் நான் யார்ட்டயும் போய் நீ தேவனுடைய பிள்ளை ஆயிட்ட நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு சொல்றது கிடையாது.
Who am I to say?
நான் யார் அப்படி சொல்வதற்கு?
God's word must tell you that and the Holy Spirit must tell you that.
தேவனுடைய வார்த்தை உனக்கு சொல்ல வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்ல வேண்டும்.
So don't go to man for that assurance.
ஆகவே இந்த நிச்சயத்திற்காக மனிதனிடத்தில் செல்ல வேண்டாம்.
And the second question people ask is,
மக்கள் கேட்கிற இரண்டாவது கேள்வி,
how to be sure I'm baptized in the Holy Spirit?
பரிசுத்தான் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற நிச்சயத்தை எப்படி பெற்றுக்கொள்வது?
I'm not going to tell you.
நான் உனக்கு சொல்ல மாட்டேன்.
I'm not like these Pentecostal pastors just force you to speak in tongues and say okay you got baptized.
அன்னிய பாஷை பேசும்படியாய் அங்கே பேச வைத்து கட்டாயப்படுத்தி பேச வைத்து நீ பெற்றுவிட்டாய் என்று சொல்லக்கூடிய பெந்தகோஸ்தே பாஸ்டர்களை போல நான் இல்லை. இல்லை.
God's word and the Holy Spirit, that will tell you whether you're baptized in the Holy Spirit.
பரிசுத்தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாயா இல்லையா என்று தேவனுடைய வார்த்தையும் ஆவியானவரும் சாட்சி கொடுப்பார்.
That's why my life is so strong.
ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கை அதிக வலிமையானதாய் உறுதியானதாய் இருக்கிறது.
Nothing I sought assurance from man.
எந்த ஒரு காரியத்துக்காகவும் எந்த மனுஷனிடத்திலேயும் போய் நான் நிச்சயத்தை தேடினதே கிடையாது.
God, you got to give me an assurance.
ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நிச்சயத்தை கொடுக்கணும்.
It took me about 6 years to be sure that I was born again.
நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்ற நிச்சயத்தை பெறுவதற்கு எனக்கு 6 ஆண்டுகள் ஆனது.
சரி. That's like taking 6 years to lay a foundation. Foundation is solid.
ஒரு அஸ்திபாரத்தை போடுவதற்கு 6 வருஷம் ஆனது போல இப்பொழுது அஸ்திபாரம் உறுதியாய் போடப்பட்டாயிற்று.
House never shakes.
இப்பொழுது இந்த வீடு அசைவதில்லை.
If I had got an assurance from some man then my house would be shaking today.
யாரோ ஒரு மனிதனிடத்திலிருந்து நிச்சயத்தை பெற்றிருந்தனா இப்போ என் வீடு ஆடிக்கிட்டே இருக்கும்.
Same way with the baptism in the Holy Spirit.
இதே போல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம்.
It took me about 10 years before I was sure.
நான் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு 10 வருஷங்கள் ஆனது.
It need not take that much time for you.
உங்களுக்கு அவ்வளவு வருஷம் தான் ஆகணும்னு தேவையில்லை.
It may take one day.
உங்களுக்கு ஒரு நாள்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
The time is not the important thing.
இங்க முக்கியமான காரியம் இந்த காலம் அல்ல.
You must be sure.
ஆனால் நிச்சயத்தை நீ பெற்றுக்க வேண்டும்.
There are two things you must be sure of.
நீ இரண்டு காரியங்களை குறித்து நிச்சயத்தை பெற்றுக்க வேண்டும். ஒன்று,
you become a child of God, your sins are all forgiven.
உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டாய்.
Second, God has filled you with his Holy Spirit.
தேவன் உன்னை பரிசுத்த ஆவியினாலே நிறைத்திருக்கிறார்.
And you don't have to wait till you're 50 years old.
50 வயதாகும் வரை நீ காத்திருக்க தேவையில்லை.
I've heard of young children 10 12 years old who pray to God and they are filled with the Holy Spirit.
10 வயசு 12 வயசு பிள்ளைங்க என்ன சொல்றதை கேட்டிருக்கேன். அவங்க ஜெபிக்கும் போது தேவன் அவங்களை பரிசுத்த ஆவியினாலே நிறைத்திருக்கிறார்.
They sought God on their own.
அவங்களாகவே தேவனை தேட ஆரம்பிச்சாங்க.
I've seen young people come up to me and say God met with me.
சில வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்கள் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, தேவனை சந்தித்தார் என்று.
15 years old, not even baptized in water.
தண்ணீர் ஞானஸ்நானம் கூட பெறாதவர்கள் 15 வயசா இருக்கு.
Heard about baptism in the Holy Spirit in the meeting.
கூட்டத்துல பரிசுத்த அபிஷேகத்தை பத்தி கேட்டாங்க.
Without talking to their parents or anything, they sought God on their own.
அப்பா அம்மாட்ட பேசாம தாங்களாகவே தேவனை தேடுனாங்க.
And God met with them and filled them with the Holy Spirit.
அவர்களை சந்தித்தார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார்.
God can do that for all of you.
உங்கள் எல்லாருக்கும் தேவன் அதை செய்ய முடியும்.
You pray to God and if you find some other sister, some other brother who's got the same desire, pray together with them.
இதே போல வாஞ்சியுள்ள இன்னொரு சகோதரனை நீங்க பாத்தீங்கன்னா, இன்னொரு சகோதரி நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
Go to some lonely place, go and sit under a tree or somewhere and
மரத்தடியில உட்கார்ந்து ஏதோ தனியான ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கேளுங்க.
You know, God sees your heart.
ஆண்டவர் உன்னுடைய இதயத்தை தான் பார்க்கிறார்.
And he will meet with you.
அவர் உன்னை சந்திப்பார்.
And it makes a lot of difference in your life when you're filled with the Holy Spirit.
நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அது உன் வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும்.
It's like the power coming in.
அது உள்ளே பலன் வருவது போல, சக்தி வருவது போல.
You know, like you build a house and then you need electricity.
நீங்க ஒரு வீட்டை நீங்க கட்டும் போது அந்த வீட்டுக்கு மின்சாரம் தேவைப்படுகிறது.
So in the same way you're born again and then you need power inside that house.
அதே போல நீங்க மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளாக மின்சாரம் வர வேண்டும், வல்லமை வர வேண்டும்.
Suppose you study the Bible.
நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க.
And you understand so many things in the Bible.
வேதத்தை நிறைய காரியங்களை புரிந்து கொள்றீங்க.
But you don't have power.
ஆனா உங்களுக்கு வல்லமை இல்லை.
That will be like you have the mic.
அது எதற்கு ஒப்பா இருக்கு? ஒரு மைக் இருக்கு.
Fan.
Fan இருக்கு.
Bulb.
Bulb இருக்கு.
Television,
TV இருக்கு.
Camera,
வீடியோ கேமரா இருக்கு.
Speakers
இருக்கு.
Only electricity is not there.
எல்லா இருக்கு, ஆனா மின்சாரம் தான் இல்ல.
What is use?
என்ன பிரயோஜனம்?
So if you study the Bible, you got all this knowledge and doctrine, but you don't have power.
அதே போல நீங்க வேதத்தை நல்லா படிக்கிறீங்க, நல்ல உபதேசத்தை பத்தியெல்லாம் நல்ல அறிவு இருக்கு, ஆனா வல்லமை இல்ல, சக்தி இல்ல, மின்சாரம் இல்ல.
When you get power, everything starts working.
அங்கே மின்சாரம் வந்தவுடனே எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது.
So all these things we study in the Bible become living when we get filled with the Holy Spirit.
ஆகவே நாம் படிக்க கூடிய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது ஜீவனாய் மாறுகிறது என்றால் நாம் பரிசுத்த அபிஷேகத்தை பெறும் பொழுது.
You ask God.
ஆண்டவரே கேளுங்க.
Say, Lord, I will never be happy till you give me the assurance that you fill me with the Holy Spirit.
ஆண்டவரே, நீங்க பரிசுத்த அபிஷேகம் நான் பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயத்தை நீங்க தரணும் ஆண்டவரே, அது வரைக்கும் நான் திருப்திப்பட மாட்டேன்னு சொல்லணும்.
And God, if he gives you the gift of tongues, you take it.
அன்னிய பாஷை வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தா அதை பெற்றுக்கொள்ளுங்க.
See, you know what the gift of tongues is.
அன்னிய பாஷை வரம் என்றால் தெரியும், என்ன தெரியுமா?
It's just a language with which we praise God.
நாம் தேவனை துதிக்கக்கூடிய ஒரு பாஷை.
Like, you know, whether it's Tamil or English or Hindi, they're all different syllables we put together and
தமிழோ ஆங்கிலமோ இந்தியோ அந்த பாஷை என்னன்னா ஒவ்வொரு ஒலி சத்தத்தை ஒண்ணா சேக்கறோம்.
Like in English you'll say table, that means this.
ஆங்கிலத்திலே டேபிள் என்று சொன்னால் இதுதான் அதனுடைய அர்த்தம், பொருள்.
In Tamil, you'll use another phrase.
தமிழ்ல மேஜை என்று நாம் சொல்கிறோம்.
It's just two syllables. மேஜை, that's table.
மேஜை என்ற இரண்டு ஒலி வருகிறது, அது இந்த டேபிளை குறிக்கும்.
All languages like that.
எல்லா பாஷையும் அப்படித்தான் இருக்கு.
Just different syllables put together.
வித்தியாசமான ஒலிகளை ஒன்றாக சேர்க்கும் பொழுது வார்த்தை பிறக்கிறது.
Speaking in tongues is also like that. It's just another language.
அந்நிய பாஷையும் வேற ஒரு மொழிதான்.
Where God gives us words to put syllables together to praise him.
அவரை துதிக்க முடியாக தேவனே நமக்கு அந்த பல்வேறு ஒலிகளை ஒன்றாக வைக்க முடியாக உதவி செய்கிறார்.
I've spoken in tongues for more than 30 years.
30 ஆண்டுகளுக்கு அதிகமாக நான் அன்னிய பாஷையில் பேசியிருக்கிறேன்.
Almost never in public.
ஆனால் ஒரு காலம் பொதுப்படையாக நான் பேசியதில்லை.
It, to me it's like a secret love language between me and my bridegroom.
எனக்கும் என்னுடைய மனவாளனுக்கும் உள்ளதான அந்தரங்க உறவை போலதான் எனக்கு இந்த அன்னிய பாஷையில் பேசுகிற காரியம் இருக்கிறது.
Like if I tell my wife I love her, I'm not going to say it in front of you.
என்னுடைய மனைவியை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நான் உங்கள் முன்னாக என்று சொல்ல மாட்டேன்.
I don't say it in the mic.
மைக்கிலவும் சொல்ல மாட்டேன்.
I'll tell it to her privately.
நான் தனியாக இருக்கும் பொழுது சொல்லுவேன்.
like that he talked to Jesus.
அது போல தான் இயேசுவோடு கூட பேசுவதும்.
And it's like a secret love language between me and Jesus.
எனக்கும் இயேசுவுக்கும் இருக்கக்கூடியதான நேசத்தின் பாஷை தான் அது, அந்நிய பாஷை.
And it relieves my heart of all the discouragement and pressure.
என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழுத்தங்களில் இருந்தும் என்னுடைய எல்லாவிதமான தொந்தரவிலிருந்தும் என்னை விடுதலையாக்குகிறது, லகுவாக்குகிறது.
Do you understand it?
உங்களுக்கு நீங்க என்ன பாஷை பேசுறீங்கன்னு புரியதான் கேக்குறாங்க.
I don't understand it.
எனக்கு விளங்காது.
Because it's not coming through my mind.
ஏன்னா அது என்னுடைய மனதிலிருந்து வருவதில்லை.
It's like this.
இது போலதான்.
My heart is full of desire to praise God.
என்னோட இதயம் தேவனை துதிக்கணும்ன்ற ஒரு விருப்பத்தினால் நிறைஞ்சிருக்கு.
Tremendous pressure of discouragement.
அல்லது அதிரியப்பட்டு அப்படியே சோர்ந்து போயிருக்கேன் அழுத்தத்துல.
Some sorrow.
ஏதோ ஒரு மோசமான துக்கம் இருக்கு.
Or maybe you failed in an examination.
அல்லது பரீட்சையில நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க.
And your heart is heavy.
ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டேனே, இதயம் பாரம் அடைஞ்சிருது.
Full due to many reasons.
இப்படி பல காரணங்களால நம்ம இதயம் நிரப்பப்படலாம்.
It could be full of sorrow because you failed.
ஃபெயில் ஆனபடினாலே துக்கத்தினால நிறைஞ்சிருக்கலாம்.
Or you were expecting 40% and you got 95%.
40 மார்க் தான் எதிர்பார்த்தீங்க, 95 மார்க் வந்துருச்சு.
No, so your heart is full of joy.
ஆக இப்ப உள்ள சந்தோஷத்தால நிறைஞ்சிருக்கு.
So heart can be full with many things.
ஆக இதயமானது பல காரியங்களால நிரப்பப்பட முடியும்.
You want to express it to God, sorrow or joy, whatever it is.
துக்கமோ சந்தோஷமோ அது தேவன்கிட்ட நீங்க சொல்ல விரும்புறீங்க.
He is like such a good friend.
அவர் உங்களுக்கு நல்ல நண்பரை போல இருக்கிறார்.
Whenever something good happens or something bad happens, you first run to your good friend.
நல்ல காரியம் நடந்தாலும் சரி, கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, நீங்க நல்ல நண்பரை தேடி போறீங்க இயேசுவிட்ட.
Cling to Jesus and say, Lord, I failed in my exam.
இயேசுவை கட்டி பிடிச்சு சொல்றீங்க, இயேசுவே ஆண்டவரே நான் ஃபெயில் ஆயிட்டேன்.
And he understands.
அவர் அதை புரிந்து கொள்கிறார்.
He won't shout at you like your parents.
உங்க அப்பா அம்மா போல அவர் உங்களை பார்த்து திட்ட மாட்டார், சத்தம் போட மாட்டார்.
Or you say, Lord, I was only expecting 40 and I got 95. It's amazing. I can't believe it.
ஆண்டவரே 40 மார்க் தான் எதிர்பார்த்த, 95 மார்க் வந்துருச்சு, என்னால நம்பவே முடியல ஆண்டவரே சொல்றீங்க.
Everything go to your friend first.
நீங்க எதை வாழ்க்கை நடந்தாலும் நண்பர்கிட்ட போய் சொல்லுங்க.
We want to praise him or express our sorrow to him.
அப்ப நம்ம துக்கத்தை அவருக்கு தெரியப்படுத்தலாம் அல்லது துதியை தெரியப்படுத்தலாம்.
But you know how normally we pray.
சாதாரணமா நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுமா?
From our heart.
நம்முடைய உள்ளத்துல இருந்து
the desire goes up to the mind.
அந்த வாஞ்சைகள் அல்லது ஆசைகள் அப்படியே நம்ம மனசுக்கு போகுது, மூளைக்கு போகுது.
From the mind there's a small pipe called the Tamil language.
அந்த மனசுல இருந்து ஒரு சின்ன பைப் இருக்கு, அந்த பைப் பேரு தமிழ் மொழி.
Or English language, any language.
அல்லது எந்த பாஷை, ஆங்கில மொழி.
So this big tank of water.
அவங்க பெரிய தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணி,
full of pressure.
அப்படியே அழுத்தத்தில் இருக்க அந்த தண்ணி,
small pipe.
அப்படியே மனதுக்கு போய் அங்க இருந்து ஒரு சின்ன பைப் ஒளியா
few words,
ஒரு சில வார்த்தைகளா வெளியே வர.
I praise you.
ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன்.
Thank you.
உமக்கு நன்றி.
Hallelujah.
Hallelujah.
Finished. What else to say?
முடிஞ்சிச்சு, வேற என்ன சொல்றது?
Okay, say it again. Praise you.
சரி, திரும்ப சொல்றோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்.
Thank you.
ஸ்தோத்திரிக்கிறோம்.
Or like the Pentecostals, hallelujah, 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 hallelujah.
அல்லது பெந்தெகோஸ்தே போற அல்லேலூயா 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 அல்லேலூயான்னு சொல்லிட்டே
இருக்கோம். It's all two or three words, that's all.
ரெண்டு மூணு வார்த்தைகள் அவ்வளவுதான், வேற எதை சொல்லி நம்ம துதிக்கிறது?
So but God sees your great desire to praise him.
ஆனா நீ எப்படியாவது தேவனை அதிகமா துதிக்கணும்னு விரும்பக்கூடிய அந்த ஆசையை தேவன் பார்க்கிறார்.
God cuts off this pipe.
ஆண்டவர் இப்ப என்ன செய்யறாரு, இந்த மேல இருக்கக்கூடிய அந்த சின்ன பைப்பை அதை வெட்டிடுறாரு.
And he gives us straight from our heart a bypass straight to the mouth.
இப்பொழுது மனதுக்கு போகாம இதயத்தில் நேரா வாய்க்கு வரக்கூடிய ஒரு பைப்பை ஆண்டவர் உண்டாக்கிறார்.
Big pipe.
பெரிய பைப்.
So many words coming out.
அதுல நிறைய
two three words like thank you and praise you and hallelujah.
ஆண்டவரே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா என்று போல அல்ல, இது நிறைய வார்த்தைகள் போடு வருகிறது.
Endless.
முடிவில்லாத வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது.
And that gives us tremendous joy.
அது நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது.
And also the other time I used tongues is
இன்னொரு முறை நான் எப்பொழுது அன்னிய பாஷையை பயன்படுத்துகிறேன்.
And I'm facing evil spirits.
அசுத்தாவி சந்திக்கும் பொழுது
I want some boldness.
எனக்கு அங்கே ஒரு தைரியம் வேண்டும்.
It is a help.
அது ஒரு உதவி.
See this brother, he'll tell you his story of what happened when he went to Bangladesh.
இந்த சகோதரர் பங்களாதேஷுக்கு போன பொழுது என்ன நடந்தது என்று சொல்வார்.
Brother Vincent, when he was in Bangladesh and he landed up early in the morning in some station.
பங்களாதேஷுக்கு நான் போயிருந்த பொழுது அங்கே உள்ள பஸ் ஸ்டாண்ட் இறங்கி அதிகாலையிலே ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்.
Okay, you tell the story.
பங்களாதேஷினுடைய தலைநகரமான டாக்காவுக்கு நான் அங்கே அதிகாலம் போயிருந்தேன். 6 மணிக்கு ரிக்ஷா எடுத்துட்டு அங்கேருந்து யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு நான் கேட்டேன். அவங்களுக்கெல்லாம் பங்களான்ற பாஷை தான் பேசுகிறாங்க. அவன் ஓட்டிக்கொண்டு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிக்கொண்டு ஒரு தெரு உள்ளாக கொண்டு போனான். அங்கே போகும்பொழுது நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நிற்கும் போது ரெண்டு பேர் வந்தாங்க. நல்லா சொட்டெல்லாம் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்ககிட்ட நான் வந்து இந்த மாதிரி மெட்ராஸ்லேருந்து வரேன், யூனிவர்சிட்டிக்கு போகணும், எங்கே இருக்குன்னு கேட்டேன். இறங்க இங்கதான் இருக்குன்னு சொல்லி அவங்க ஆங்கிலத்துல நல்ல ஆங்கிலம் பேசினாங்க. இறங்குன்னு சொன்னாங்க. நான் இறங்க உடனே சரி அவங்க கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி இறங்கினோடனே உடனே என்னுடைய பெட்டி பேக்கெல்லாம் பிடுங்கிட்டு என்னைய இப்படி பிடிச்சிட்டு பணத்தெல்லாம் எடு, பாஸ்போர்ட்லாம் எடு, பணத்தெல்லாம் எடுன்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு வந்து கொஞ்ச நேரம் எனக்கு ஒன்றும் போடல. அந்த நேரத்தில் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லி சொன்னேன். அந்நிய பாஷை நான் பேச ஆரம்பித்தேன். அந்நிய பாஷையை பார்த்து பேச ஆரம்பிச்சோன்னே அந்த ரெண்டு பேரும் பெட்டி எல்லாத்தையும் போட்டுட்டு ஓட்டமாக ரெண்டு பேரும், ரெண்டு பேர் நான் ஒரு ஆள் தாங்க இருக்கேன், வேகமாக ஓடுறாங்க. திரும்பி திரும்பி பார்த்துட்டு அவங்க ஓடிட்டே இருக்காங்க. நான் அந்த ரிக்ஷா கண்ட ஏறி எங்கே ஏறணும்னு அங்கேயே இறக்கிறேன்னு சொல்லி நான் திரும்பி அங்கே போயிட்டேன்.
Praise the Lord.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
So sometimes it's good to have this weapon.
ஆகவே இவ்விதமான ஆயுதங்களை சில சமயத்தில் நாம் வைத்திருப்பது நல்லது.
Because the devil attacks, we don't know when.
பிசாசு எப்பொழுது நம்மை தாக்குவான் என்று நமக்கு தெரியாது.
How?
எப்படி என்றும் தெரியாது.
So God gives us these secret weapons.
ஆகவே இப்படி இருக்கக்கூடிய ரகசியமான ஆயுதங்களை தேவன் நமக்கு சில சமயத்தில் தருகிறார்.
When we are full of thanks to praise God,
நாம் தேவனுக்கு நன்றியினாலே நிரம்பி சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது,
we are full of sorrow,
துக்கத்தினாலே நிரம்பி இருக்கும் பொழுது,
I used to be a person who was very discouraged.
நான் அதிகமாய் சோர்வடையக்கூடிய, சோர்ந்து போகக்கூடிய மனிதனாய் இருந்தேன்.
After I started speaking in tongues, last 30 years I never get discouraged.
ஆனால் அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்த பொழுது கடந்த 30 ஆண்டுகளாக எனக்கு சோர்வே வராது.
So I want to encourage you, seek God to be filled with the Holy Spirit.
ஆகவே ஆண்டவரே பரிசுத்தாவினாலே நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரை தேடுங்கள், கேளுங்கள்.
You may not become a preacher like me.
என்னை போல நீங்க ஒரு பிரசங்கியரா மாறாமல் இருக்கலாம்.
Special gift God has given.
இது எனக்கு கொடுத்த தேவனுடைய விசேஷித்த ஒரு வரம்.
That is my function in the body of Christ.
என்னோட கிறிஸ்துவின் சரீரத்திலே அது என்னுடைய வேலையா இருக்கிறது.
If you can't speak, that's not bad.
நீங்க உங்களால பேச முடியலன்னா அது ஒன்றும் கெட்ட காரியம் இல்ல.
Tongue can, this hand can never speak.
இந்த கையினால பேசவே முடியாது.
But is it useless?
அதனால பிரயோஜனம் இல்லையா அந்த கை?
Tongue can speak.
நாக்கு பேசிட்டே இருக்கும்.
So I'm like the tongue.
ஆகவே நான் இந்த நாவை போல.
You may not be like the tongue.
ஆனா நீங்க நாவை போல இல்லாம இருக்கலாம்.
You can be very useful in the body of Christ.
நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்திலே மிகவும் பயனுள்ளவர்களாக இருக்க முடியும்.
To be filled with the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும்.
Lord,
ஆண்டவரே,
be like a light in the world.
நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்க விரும்புகிறேன்.
Olden days they used to put oil in the lamp and that is a picture of the Holy Spirit.
அந்த நாட்களிலே விளக்கிலே எண்ணெய் ஊற்றுவார்கள், அதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம்.
Today we put electricity into the lamp and that's a picture of the Holy Spirit.
இன்றைக்கு மின்சாரம் அந்த விளக்குக்குள்ளாக போகிறது, அதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது.
I want to encourage all of you.
ஆகவே உங்களை எல்லாரும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
You are the people God is going to use in the future in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே வரக்கூடிய காலங்களிலே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறார்.
You young brothers and sisters.
வாலிப சகோதரனே, வாலிப சகோதரி.
So from your youth be different like Jesus was different.
இயேசு வித்தியாசமானவராக இருந்தது போல வாலிப நாளிலிருந்து வித்தியாசமானவராக இருங்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.